Μα όνομά μου και βιπώ. Αμήν. Έτσι και σαν να μην πέσουγρέν. மீண்டும் முறை இல்ல ஆராதனையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆராதனையின் தொடக்கமாக அனைவரும் எழுந்து துதிகிதையின் 145 பாடலாம். 145 கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இல்லாராதனைகள் தொடர்ந்து தினந்தோறும் தவறாமல் நடந்து வருகிறது. அப்படியாக ஆண்டவர் நம்மோடு இருந்து தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். இந்த நடமாட்ட கட்டுப்பாடு சட்டத்தினால் நாம் அனைவரும் வெளியே செல்ல முடியாமல், சபைக்கும் செல்ல முடியாமல், ஒருவரை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, நாம் வீட்டுக்குள்ளாக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருப்பதனால் நம்மை தொடர்ந்து அவர் இயல்பாகவே நாம் இருக்கும்படியாக, சந்தோஷமாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். சற்று முன்பு நாம் பாடிய துதிகிதம் பாருங்கள். வாழ்விலும் மா தாழ்விலும் கஷ்ட நஷ்டம் ஆகிலும் இயேசுவை பின்பற்றுவேன், நித்தம் நித்தம் நம்புவேன். இந்த இதே மாதிரி கருத்தை பவுல் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று அவர் சொன்னது போல, நாமும் பவுலை போல இந்த காலகட்டத்தில் நாம் தாழ்ந்திருப்பது போல இருந்தாலும், இந்த தாழ்வான இக்கட்டான இந்த காலகட்டத்தில் கூட நாம் நிச்சயமாக மிக தெம்போடும் உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் நாம் நம் வாழ்க்கையை தொடர வேண்டும். இந்த வீட்டுக்குள்ளேயே இப்படியாக இருந்து இந்த இல்ல ஆராதனையை நாம் அப்படி நடத்தப்படும் பொழுது தாய் சபை வந்து நமக்கு வந்து சங்கீத புஸ்தகத்தில் உள்ள சங்கீதங்களை தினந்தோறும் வாசிக்கவும் செவிமடுக்கவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாம் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையை கொண்டே மனுஷன் தன்னுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நோக்கி செய்யக்கூடியதான மிகவும் அற்புதமான விசேஷமான வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தாய் சபை அதனை தேர்ந்தெடுத்து தினந்தோறும் நாம் இப்படியாக சங்கீத புஸ்தகத்திலேருந்து சங்கீதங்களை வாசிக்க சொல்லியிருக்கிறது. சங்கீதங்கள் நாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அது இக்கட்டான காலகட்டத்தில் பெரும்பாலும் தாவீது அவர்கள் எழுதிய சங்கீதங்கள் அதிகமாக இதில் இருக்கும். அந்த இக்கட்டான காலகட்டத்தில் தேவனுடைய அந்த உதவிக்காகவும் அவருடைய சகாயத்துக்காகவும் வேண்டி விண்ணப்பம் செய்கின்ற பகுதி இருக்கும். அந்த சங்கீதங்களில் நிச்சயமாக தேவனை அதிகமாக துதிக்கின்ற பகுதிகள் இருக்கும். பிறகு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்றாடுகிற பகுதியும் இருக்கும். ஆக இன்று நாம் வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதத்தில் கூட இந்த மூன்று பகுதி இருக்கும். இந்த சங்கீதம் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏன் நம்ம இந்த காலகட்டத்தில் நாம் தினந்தோறும் சங்கீதத்தை நம்முடைய இல்ல ஆராதனையிலே வாசிக்க வேண்டும் என்று நம்முடைய போதகர்கள் ஊழியக்காரர்கள்லாம் நமக்கு சொன்னார்கள் என்று பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தபோது கூட அவரும் அவருடைய சீடர்கள் கூட சங்கீதங்களை இந்த சங்கீத புஸ்தகத்தை தான் வாசித்திருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பெல்லாம் இருக்கிறது. இப்போ மார்க் புஸ்தகத்தில் 14:26 நாம் பார்த்தோமானால், அந்த 26 முன்னதாக என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு அந்த இரா போஜனத்தில் அவர் கலந்து கொண்டிருப்பார். அப்படி அவர் கலந்து கொண்டு அந்த இரா போஜனத்தை அதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு 26 பாருங்கள், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இங்கே அவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது இயேசுவும் அவருடைய சீடர்களும், அப்படியாக இயேசு கூட இந்த ஸ்தோத்திர பாட்டை பாடினார் சீடர்களோடு என்ற ஒரு குறிப்பு உள்ளது. அப்போ இங்கே வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள், நிச்சயமாக இந்த சங்கீதங்களில் உள்ள சங்கீத பாடல்களை தான் அவர்கள் பாடியிருக்க வேண்டும் என்று. அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து தொடர்ந்து நாம் பார்த்தோமானால், அவருடைய சீடர்களும் அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர்களும் கூட அவர்கள் இந்த துதிகீதங்களை அல்லது இந்த சங்கீதங்களை பாடியிருக்கிறார்கள் என்ற குறிப்பெல்லாம் உள்ளது. இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள், எபேசியர் புஸ்தகத்தில் 5:19 பார்த்தோம் சொன்னோமா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று இங்கே எபேசியர் புஸ்தகத்தில் பவுல் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆக இப்படியாக சங்கீதங்கள் நாம் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், சீடர்கள் அப்போஸ்தலர்கள் வாசித்திருக்கிறார்கள். ஆகவே தான் அதோட தொடர்ச்சியாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதங்களை வாசிப்பது என்பது பார்த்தீர்களானால் இங்கே புத்தி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் வருகிறது. ஒருவருக்கொருவர் இப்படியாக புத்தி சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த சங்கீதங்கள் மூலமா என்று. அப்போ சங்கீதம் என்பது நமக்கு புத்தி சொல்லுகின்ற ஒரு பகுதியாகவும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கியான அந்த சங்கீத பகுதியாக சங்கீதம் 130 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரேவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொள்வார். இது ஆரோகண சங்கீதம் என்று இங்கே முன்னுரையாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த சங்கீத புஸ்தகத்தில் மொத்தம் 150 சங்கீதங்கள் உள்ளன. இந்த 150 சங்கீதங்களில் ஒரு 15 சங்கீதங்கள் இப்படி ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 120 தொடங்கி 134 வரைக்குமான இந்த சங்கீதங்கள் எல்லாமே ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆரோகண சங்கீதம் என்றால், அக்காலத்திலே நம்ம இஸ்ரேல் ஜனத்தார்கள் வந்து அவர்கள் சிதறி இருந்தாலும், பல ஊர்களில் இருந்தாலும், இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்தை நோக்கி அவர்கள் பண்டிகைக்காக வருவார்கள், பண்டிகை அனுசரிப்பதற்காக வருவார்கள், நடந்தே வருவார்கள். அப்படி ஆலயத்தை நோக்கி அவர்கள் அப்படி அந்த பயணத்தை நோக்கி, அது ஒரு யாத்திரை என்று சொல்வார்கள். அப்படியாக அவர்கள் யாத்திரை பயணத்தை மேற்கொண்டு வரும்பொழுது அவர்கள் பாடிக்கொண்டே வரக்கூடிய சங்கீதங்கள் தான், அந்த வகை சங்கீதங்கள் தான் இந்த ஆரோகண சங்கீதம். அந்த ஆலயத்தை நோக்கி நடந்து வரும்போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த எருசலேமை கண்ணோக்கி, அந்த திசையை நோக்கி அவர்கள் நடந்து வரும்போது தேவனுடைய சிந்தனையை நிறுத்தி இந்த சங்கீதங்களை பாடிக்கொண்டே வருவார்களாம். அப்போ அப்படிப்பட்ட சங்கீதங்களுக்கு பேர் தான் ஆரோகண சங்கீதம். இங்கே நீங்கள் கூட உங்களோட வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 130 சங்கீதத்துக்கு கீழே அடைப்புக்குறியில் பாருங்கள், போட்டிருப்பாங்க ஆரோகண சங்கீதம் அப்படின்னு. அப்போ இப்போ நம்ம வாசிச்சோம்ல இந்த 8 வசனங்களும், அவங்க பாடிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. அந்த ஹிப்ரூ மொழியில் அவங்க இது அப்படியே கவித்துவமாக இருந்திருக்கும். எதுகை, மோனை, சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க மொழியில் அந்த ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கும். அந்த எதுகை மோனையோட அந்த சந்தத்தோடு அவங்க பாடிக்கிட்டே வந்திருப்பாங்க, பக்தி மயத்தோடு பாடிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆக இன்றைக்கு இந்த ஆரோகண சங்கீதத்தில் கூட பார்த்திங்கன்னா, நான் எப்போதும் சொல்கிற அந்த 3 பிரிவு இருக்க தான் செய்யும். ஒன்று, கர்த்தருடைய உதவிக்காக அவருடைய கிருபைக்காக வேண்டி நிற்கிற, விண்ணப்பம் செய்கின்ற ஒரு வகையும் இருக்கும். அடுத்ததாக கர்த்தருடைய மகத்துவத்தை, அவருடைய தன்மையை, உன்னதத்தை சொல்லுகின்ற பகுதியும் இருக்கும். கடைசியாக நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லி மன்னிப்பு வேண்டுகிற பகுதியும் இதில் இருக்கும். இப்போ பாருங்கள், முதல் வசனம் பாருங்கள், கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இங்கே ஆழம் என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கிறது? இது ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது. ஆழம் என்றால் ஒரு குழி. இப்போ யோசேப்பை தூக்கி உள்ளுக்கு போட்டாங்க இல்லையா, ஒரு பெரிய கிணத்துக்குழியில், அந்த ஆழம். அவர் அங்கேருந்து தானே கூப்பிட்டார் உதவிக்கு. அப்படி தான் அந்த மாதிரி நேரம் தானே அந்த எகிப்துக்கு செல்லக்கூடிய அந்த வணிகர்கள்லாம் வந்து அந்த சத்தத்தை கேட்டு வந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போனாங்க. அப்போ ஆழம் என்பது ஒரு குழியை குறிக்கிறது, ஒரு மிகவும் இருளான ஒரு இடத்தை குறிக்கிறது அப்படின் சொல்லலாம். அப்படி தான் ஆழம், இருள் அப்படின்னு சொன்னால் கஷ்டம், அந்த கஷ்டத்தை குறிக்கிறது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு வகையில் ஆழம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்முடைய பக்தியை சொல்லுகிறது. ரொம்பவும் ஆழமான ஒரு ஜபம் அப்படின்னா, மனசுக்குள்ளாக நொறுங்குண்ட மனம் அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் அப்படின்னா, ரொம்ப நம்ம மனசில் ரொம்ப ஆழமான ஒரு பகுதியில் போய் நின்று ஜபிக்கிற பகுதி. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம அண்ணா அவங்க செய்த ஜபம் இருக்கு இல்லையா, தனக்கு ஒரு குழந்தை வேணும், குழந்தை பாக்கி வேணும்னு சொல்லிட்டு. அது அல்லது இயேசு கிறிஸ்து அவர் கைது செய்வதற்கு முதல் நாள் வந்து அந்த கெத்செமனே மலையில் போயிட்டு நின்று அவர் வியர்வை சிந்தி அவருடைய வியர்வை ரத்தம் போல் ஓடியதாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியான ஜபங்கள் தான் அந்த ஆழமான ஜபம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இங்கே ரெண்டு அர்த்தத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அப்போ இந்த சத்தம் இங்கே என்பதாகவும் சொல்லப்படுகிறது. சத்தம் வந்து இப்போ நம்ம மௌனமாக ஜெபிக்கிறோன்னா சத்தம் வராது, ஆனால் வாய் விட்டு ஜெபிக்கிறோன்னா இங்கே சத்தம். சும்மா சாதாரணமாக பேசுனா அதை சத்தம் சொல்ல மாட்டாங்க. எதை சத்தம் சொல்லுவோம்? சத்தம்னாலே அது மிகுந்த ஓசை தானே, அதிகமான ஓசை. ஆக இங்கே ஏன் சத்தத்தை கேளும்னா நிச்சயமாக அது அழுகை தான். எப்போதுமே நம்ம ஒரு கத்தி அழுவும் பொழுது மனம் விட்டு வாய் விட்டு அழுகும் போது தான் சத்தம் வரும். ஆக இங்கே சத்தம் என் சத்தத்தை கேளும்னா அவ்வளோ அழுது அவர் ஜபம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு நாம் கூட தேவனுடையத்திலே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான காலகட்டத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும், நமக்கு கூடிய சீக்கிரமே இயல்பான வாழ்க்கை வரணும்னா சாதாரணமாக ஜபிக்கக்கூடாது, சத்தமிட்டு அழுது ஜபிக்கணும் அப்படின்னு இங்கே சங்கீதக்காரர் அவர் அப்படி தான், என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கும் அது செவிகள் கவனித்திருப்பதாகன்னு. அடுத்தது இங்கே திரும்பவும் அந்த கர்த்தருடைய அந்த தன்மையை சொல்லும் பொழுது அவர் எப்பேற்பட்ட கர்த்தர்னா நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கணக்கில் வைத்து கொண்டு நம்ம மேலே அன்பு செலுத்துகிற ஒரு தேவன் கிடையாது. கூட்டல் கழித்தல் இல்லை, பழிக்கு பழி கிடையாது, இந்த கணக்கு போட்டு பார்க்குற தேவன் கிடையாது நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அப்போ இங்கே சொல்லப்படுது பாருங்கள், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான். இப்போ அவர் நம்முடைய அக்கிரமங்களை ஒரு கையில் வச்சுக்கிட்டு நம்மளை பார்க்கணும்னு சொன்னால் ஒரு மனுஷன் கூட அதுக்கு தகுதியாக இருக்க முடியாதான். ஏன்னா பைபிளையும் சொல்லப்பட்டிருக்கு ஒருவனும் யோகியன் கிடையாது, எல்லாமே பாவத்தில் விழுந்த தாயின் கர்ப்பத்திலேருந்து பிறந்து வரும்போது கூட நம்ம பாவத்தில் தான் பிறந்து வரணும். ஆகையினால நம்ம எல்லாருமே பாவம் செய்தவங்க தான், நம்முடைய அக்கிரமங்கள்லாம் இருக்குது தேவனுக்கு முன்பாக. கட்டளைகளை மீறிடுறோம், அவருடைய பிரமாணங்களை கடைப்பிடிக்க மாட்டுறோம், அவரை மறந்துடுறோம். அவருடைய கிருபையும் இதுக்கு முன்னால் அவர் செய்கிற எவ்வளோ அதிசயங்களெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்துக்குள்ளாக போயிடுறோம். அப்போ இப்படிலாம் நிறைய அக்கிரமங்கள் செய்கிறோம், சின்ன சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். ஆனால் இதெல்லாம் கணக்கு பார்க்குறவர் கிடையாது நம்முடைய கர்த்தா. ஏன்னா அப்படி கணக்கு பார்க்க ஆரம்பித்தார்னா யார் தகுதியாக போய் நிற்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு ஒரு இன்னொரு வசனம் நம்ம பார்க்கணுன்னா சங்கீதம் 103 அங்கே சொல்லப்படுது பாருங்கள். சங்கீதம் 103:10 வசனத்தில் என்ன சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். யார்? நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர். உண்மையிலே அவர் சரி கட்டவராக இருந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கி நம்ம மத்தியில் கூட எத்தனை பேர் வந்து இன்றைக்கி இந்த ரட்சிப்பை இந்த கிருபையை பெற முடியும்? ஆனால் ஆகினால நாம் சேவிக்கக்கூடிய நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் கிடையாது. ஆகினால அவர்கிட்ட நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் முன்ன சொல்லி நம்முடைய பாவ அறிக்கை நம்ம அவருக்கு முன்பாக செய்தால் நிச்சயமாக அவர் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் பாராமல் கணக்கில் வைத்து கொள்ளாமல் நம்ம மேலே கிருபையாக இருப்பார், இறக்கப்படுவார் அப்படிங்கிறத நம்பிக்கை நமக்கு வேணும். அடுத்ததாக அதுக்கு ஒரு நிபந்தனையாக சொல்லப்படுது, அவர் இறங்கி வந்தனா என்ன செய்யணும், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. யாரெல்லாம் வந்து அவருக்கு பயந்து நடக்கிறோமோ அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. இப்போ நமக்கு தேவை மன்னிப்பு. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இங்கே தொடர்ந்து பாருங்கள், 5-6 வரைக்கும் பார்த்திங்கன்னா, காத்திருக்கிறேன், காத்திருக்கிறது, காத்திருக்கிற, காத்திருக்கிறது அப்படின்னு 4 வருது. இதுக்கு முன்ன கூட நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு விண்ணப்பத்தை நம்ம செய்துட்டு கர்த்தருடைய நேரத்துக்காக அவருடைய நேரம்னு ஒன்று இருக்குது, அதுக்காக நம்ம காத்திருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் கூட தினந்தோறும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே வரோம், எத்தனையோ விண்ணப்பங்களை வைக்கிறோம். அந்த விண்ணப்பத்தெல்லாம் நிச்சயமாக கேட்குற ஆண்டவராக தான், தேவனாக தான் நமக்கு வாய்த்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஜபத்தையெல்லாம் அவர் கேட்பார். ஆனாலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த ஜாமக்காரர்னா யாருன்னா அந்த ஜாகா பண்ணுறவங்க, விடி விடிய ஜாகா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க. அப்போ ஆனால் அந்த ஜாகா வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இரவு வேலையில் நிச்சயமாக அவங்களுக்கு இதாக இருக்கும், எப்படா விடியும், எப்படா விடியும், எப்படா விடியும் அப்படின்னு காத்திருப்பாங்களாம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அந்த ஜாமக்காரனை விட எப்பொழுது விடியும் என்று நான் காத்திருக்கிறேன், அதிகமாக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக நாமும் கூட இன்றைக்கு இப்படியாக காத்திருக்கிற மனசும் நம்ம வைத்துக்கொள்ளணும். அந்த காத்திருக்கிற வேலையில் யோனா எப்படி அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போன பிறகு அவர் வந்து எப்படி அந்த ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி எப்படி அவர் ஜெபித்தார், அவர் அது ஜெபிக்கும் போது என் நெருக்கத்தில், யோனா 2:2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்படியாக வயிற்றுக்குள்ளே இருந்தப்பே அவர் அப்படி அழுது சத்தமிட்டு கூப்பிட்டதை கர்த்தர் கேட்டதாக யோனா சொல்கிறாரு. ஸோ நாமும் அதுபோல் யோனாவை போல் இன்றைக்கு ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த கொரோனா நச்சுக்கிருமியினுடைய தாக்கத்தினால் பரவலால் இன்று நாமெல்லாம் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிறோம். ஏறக்குறைய இப்போ யோனா அந்த மீன் வயிற்றில் 3 நாள் இருக்கிற மாதிரி நம்மலாம் இருக்கிறோம். அப்போ யோனா என்ன செஞ்சாரோ அதே போல் நம்ம தினந்தோறும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய தவறுகளுக்காக ஆண்டவருக்கு எதிராக நம்ம செய்த பல தவறுகள் இருக்கும், பல பாவங்கள் இருக்கும், அதெல்லாம் முன்வைத்து நம்ம ஜெபிப்போம். இப்போ கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பு கேட்போம், நம்முடைய சபையாருக்காக ஜெபிப்போம், இந்த தேசத்துக்காக ஜெபிப்போம். கூடிய சீக்கிரத்திலே இந்த கொரோனா வைரஸ்லாம் இந்த நாட்டை விட்டு நீங்கி போய், இந்த உலகத்தை விட்டு நீங்கி போய் நமக்கு இயல்பான வாழ்க்கையை நமக்கு திரும்பணும். அந்த இயல்பான வாழ்க்கையை நமக்கு திரும்பின பிறகு நாம் எல்லோரும் திரும்புவோம் பழையபடியே. சபைக்கெல்லாம் போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும், சந்தோஷமாக பார்க்கணும், முகமுகமாக பார்த்து பேசணும், கை குலுக்கி அழுவிலே சொல்லணும், ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், ஒன்றா உட்காந்து குடிக்கணும், திருவிருந்தில் கலந்து கொள்ளணும். இந்த ஏக்கம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம மனசில் உள்ளதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டி அழுது அவர்கிட்ட விண்ணப்பம் செய்வோம். நிச்சயமாக யோனாவுடைய அழுகுறலை கேட்டு அந்த மீனுக்கு உத்தரவிட்டார் கடைசியாக. அந்த மீன் வந்து எப்படி யோனாவை வந்து வெளியே கொண்டு வந்து போட்டதோ அதே போல் இன்றைக்கு இந்த இக்கட்டான இந்த நடமாட்ட கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதிலேருந்து நமக்கு விடுதலை ஆகி நம்ம வெளியே வருவோம். ஆண்டவர் அப்படியாக நம்மளை வெளியே கொண்டு வர வேண்டும்னு நம்ம ஜெபித்துக்கொள்வோம். சரியா, இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் அனைவரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 Hallelujah 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 praise the lord 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 Hallelujah praise lord 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 praise Hallelujah praise lord 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 Hallelujah praise lord 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 Hallelujah praise lord 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 Hallelujah praise lord 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 Hallelujah praise lord 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 praise Hallelujah praise lord 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 Hallelujah praise lord 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 Hallelujah praise lord 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 Hallelujah praise lord 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 Hallelujah 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 praise lord 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 Hallelujah 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 praise lord 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 Hallelujah praise lord 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 ஹாலேலூயா 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 ப்ரேஸ் லோ 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 ஹாலேலூயா ப்ரேஸ் லோ 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 ஹாலேலூயா ப்ரேஸ் லோ 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 ஹாலேலூயா ப்ரேஸ் லோ 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 ஹாலேலூயா 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 ஆண்டவரே, இயேசப்பா, பரமபிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, இரட்சகரே, கருணையாளரே, எல்லா துதி கன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம். சோத்திரம் 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 அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. இதோ எங்களை இப்படியாக தினந்தோறும் இல்லந்தோறும் குடும்பம் குடும்பமாக உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை சேவிக்கும்படியாக, உம்முடைய திருவசனங்களை வாசிக்கும்படியாக, செவிமடுக்கும்படியாக, இப்படியாக குடும்ப சகிதமாக நாங்கள் இந்த ஆராதனை இல்ல ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான சில ஆக்கியத்தினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா, நன்றி. இதோ இந்த நடமாட்டு கட்டுப்பாடு சட்டத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே, நாங்கள் வீட்டுக்குள்ளாக இப்படியாக கட்டாயமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உம்மால் ஏற்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளே இப்பொழுது ஆலயமாக பலிபீடமாக மாறியிருக்கிறது ஆண்டவரே. இதோ எங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களெல்லாம் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதற்காக, உம்மை சேவிப்பதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே தங்களுடைய சர்வாங்க தகன பலிகளையும் பாவ மன்னிப்புக்கு ஏதுவான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் அவர்கள் செலுத்தது போல ஆண்டவரே, ஏதோ இப்பொழுது எங்களுடைய இல்லமே எங்களுடைய வீடே இப்பொழுது பலிபீடமாக நாங்கள் கருதி இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே, ஏதோ எங்களுடைய பலிகளை எங்களுடைய பலியான இந்த ஜபத்தை விண்ணப்பத்தை தினந்தோறும் உமக்கு நாங்கள் படைக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் படைக்கிறோம் அப்பா. எங்களுடைய இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா. எங்களுடைய இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. பலியை ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தரும் ஏசப்பா. விடுதலை தரும். இயல்பான வாழ்க்கையை மறுபடியுமாக எங்களுக்கு தந்தரலும் அப்பா. மறுபடியுமாக நாங்கள் ஆலைகளுக்கு சென்று சபையாரை சந்திக்கவும் கை குலுக்கவும் ஒருவர் ஒருவர் முகமுகமாய் பேசி மகிழவும் ஒத்தருக்கொத்தர் ஒத்தாசை செய்யவும் அனைவருமாக சேர்ந்து திருவிருந்திலே கலந்து கொள்ளவும் உண்டு அனைவரும் சேர்ந்து ஒன்றாக மகிழ்ச்சியோடு உண்ணவும் பானம் பண்ணவுமான அந்த சந்தர்ப்பத்தை மறுபடியுமாக எங்களுக்கு தந்தரலும். எங்களுக்கு நாங்கள் இழந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்தரலும். அதோ மறுபடியுமாக அந்த விடுதலை எங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஆண்டவரே, இதோ இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்த பொழுது ஆண்டவரே, அந்த சபைக்கு செல்வதான, சபைக்கு சென்று ஆராதனையிலே கலந்து கொள்வதான, சபைக்கு சென்று விசுவாசிகளை எல்லாம் சந்திப்பதான, சபையாரையெல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைவதான, எவ்வளவு அந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவு அருமையான காரியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து மனம் திருந்தி நாங்கள் புதிய சிருஷ்டியாக நாங்கள் மறுபடியும் சபைக்கு திரும்ப வேண்டும் அப்பா. புதிய மனுஷராக, புதிய விசுவாசிகளாக, மேம்பட்ட முதிர்ச்சி அடைந்த, இன்னும் தெளிவு பெற்ற, இன்னும் ஆழமான விசுவாசத்தையும் பக்தி கொண்ட விசுவாசிகளாக நாங்கள் சபைக்கு திரும்பும்படியாக செய்யும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த சந்தர்ப்பத்திலே பிதாவே, கஜா உத்தமா சபையார் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா குடும்பத்திலும் உள்ள மூத்தோர்களை ஆண்டவரை காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த கொரோனா கிருமியிலிருந்து அனைவரையும் காத்துக்கொள்ளும். மூத்தோரை காத்துக்கொள்ளும். சிறுவர்களை காத்துக்கொள்ளும். இதோ வாலிபர்களையும் காத்துக்கொள்ளும் அப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளும் அப்பா. இப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து இன்றைக்கான இந்த இல்லாத ஜெபத்தை நாங்கள் முடிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முடிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம். ஆமீன். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இன்றைக்கான இல்லாரதனை முடிவடைகிறது. மீண்டும் நாளைக்கான இல்லாரதனையில் நாம் சந்திப்போம். அதுவரையில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய சமாதான வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.